ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த நூல் தான் நமக்கு சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்களின் காலத்தை ஓரளவுக்கு நாம் வரையறுத்துக் கொள்வதற்கு இந்த நூல் மிக இன்றியமையாததாக அமைகிறது. இந்த நூல் பயிலுகிறவர்கள் முப்பொருளை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உபாவதி சிவம் அவர்களால் தொகுக்கப்பெற்றிருக்க வேண்டும் அல்லது எழுதப்பெற்றிருக்க வேண்டும். இந்த நூல் வந்த வரலாற்றையும் நூலினுடைய காலத்தையும் உபாவதி சிவம் தெளிவாக வரையறுக்கிறார். வேறு எந்த சாஸ்திர நூலிலும் கூட நமக்கு இத்தகைய ஒரு கருத்து கிடைக்கப்பெறவில்லை. பாட்டு பாடுவார்கள், பாயிரம் பாடுவார்கள், அதன் பிறகு அவையடக்கம் பாடுகிறார்கள். எல்லா நூல்களிலும் உண்டு. ஆனால் அவர்கள் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த நூல் பாடப்பெற்றது அப்படின்னு சொன்ன ஒரு நூல் நமக்கு சைவ சித்தாந்தம். அதுல சங்கற்ப நிராகரணம் தான். இப்ப அது உமாபதி சிவாவுக்கு நமக்கு சொல்லலைன்னு வச்சுங்க, இந்த சங்கற்ப நிராகரணத்துல சொல்லலைன்னு வச்சா காலத்தை நம்ம கணக்கிட முடியாமல் போயிருக்கும். ஆளுக்கு ஒரு காலத்தை சொல்லியிருப்பாங்க, சித்தாந்தம்னாவே முடிந்த முடிவு தானே, அதனால நல்ல வேளையா ஒரு முடிந்த முடிவுல உமாபதி சிவத்தினுடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு என்பதை வரையறுத்து சொல்வதற்குரிய நிலையில் மாதம் நாள் முதற்கொண்டு உமாபதி சிவம் இந்த பாயிரத்தை குறிப்பிடுகிறார். அதனால இந்த நூல் சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்களுடைய காலத்தை, ஏன்னா மாணவருடைய காலம் நமக்கு தெரிகிறதுனால ஆசிரியருடைய காலத்தை நாம் ஏறக்குறைய ரெண்டு தலைமுறை என்பதனாலே அந்த நூற்றாண்டுக்குள்ளேயே அமைத்துக் கொள்கிறோம். வைகண்டாரை பற்றிய காலத்திற்கு திருவண்ணாமலை கல்வெட்டு ஒன்று பயன்படுகிறார். என்றாலும் கூட சக ஆண்டீரை குறித்து, ஆணி மாதத்தை குறித்து உமாபதி சிவம் இந்த பாயிரத்தில் இந்த நூல் எவ்வாறு எழுதப்பெற்றது, தோன்றியது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அதனால் நமக்கு ஒரு நல்ல கால வரலாறு கிடைக்கிறது. உமாவதி சிவம் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு கருத்துக்களை தரக்கூடிய உயர்ந்த செல்வந்தர் என்றாலும் நமக்கு ஒரு பரம்பரையை சொன்னவர் கூட உமாவதி சிவம் தான். சிவபிரகாசர் சொல்லலைன்னா மெய்கண்டார், அருளந்தியார், மறைஞான சம்பந்தர் என்று நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரை வணங்கியிருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு மட்டும் இவருக்கு முன்னே எந்த ஆசிரியர் இருந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். நல்லவேளை உமாவதி சிவம் தீட்சதர் மரபிலே தோன்றினாலும் தமிழ் ஆய்வாளரைப் போல இந்த சங்கற்ப நிராகரணத்தில் கூட பின்னாடி பேதவாத சைவத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிற பொழுது முனைவர் என்ற ஒரு சொல்லையே கையாளுங்க. முனைவர், இப்ப நாங்கள் டாக்டர் பட்டம் வாங்கினா வாங்கின சொல்லப்படாது, எழுதி கொடுக்கணும், அதுக்கு அவங்க எங்களை தேர்வு செய்யணும். ஆனால் இப்ப எல்லாரும் வாங்குறது தான், அதனால அந்த டாக்டர் பட்டத்திற்கு உரிய பெயர் முனைவர் என்று நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த முனைவர் என்ற சொல்லை 13ஆம் நூற்றாண்டில் முதல் முதலாக கையாண்ட பெருந்தகை நம்முடைய உமாவதி சிவம். சாஸ்திரம் தான் சொல்லுது, இதுக்கு என்ன ஒரு பெரிய முனைவராட்சி ஆராய்ச்சி வேணுமா அப்படின்னு கேட்கல. என்ன நீ சொல்ற கருத்துல இது என்ன ஒரு பெரிய இந்த கருத்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு முனைவர் வேணுமா அப்படிங்கிறார். அதனால முனைவர் என்ற சொல்லை தமிழுக்கு தந்தவர், தமிழ் உலகத்துக்கு தந்தவர் உமாமகி சிவம். எனவே வரலாற்று குறிப்பினை தந்தவரும், நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஏற்றத்திற்கு ஏற்ப ஒரு செய்தியை எப்படி நாம் வாதம் செய்ய வேண்டும், அந்த வாதத்தில் தர்க்கங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக துல்லிதமாக நமக்கு தருகிறவர் உமாமகி சிவம். இந்த வாதத்தை அருந்தியாருக்கு தொடங்கி வைத்தார் பரபக்கத்தில். என்றாலும் கூட பரபக்கத்திலே அவர் சொல்லியிருக்கிற அந்த வாத முறைகளை காட்டிலும் உமாவதி சொல்லியிருக்கக்கூடிய சங்கற்ப நிராகரணம், வாதங்கள் எப்படி அமைய வேண்டும், ஒரு செய்தியை விளக்குகிற பொழுது எப்படி விளக்க வேண்டும், அந்த செய்தியை எப்படி மறுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இந்த நூலை படித்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு சொற்களுக்கு எப்படி நாம் விளக்கம் கேட்கலாம் என்று நிச்சயம் அவர்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு வாதத்தை, வாத முறைமையினை மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டிய நூல் இந்த நூல். அதன் பிறகு சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அகச்சமயத்தாரினுடைய வாதங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் அழுத்தமாக பதிவு செய்கிறார். இதுதான் முடிந்த முடிவு என்று ஒரு மதத்தார் சொல்லுவது போல அதனை சொல்லிக்காட்டி சித்தாந்தத்துக்கு நாம் விளக்கம் காண வேண்டும் என்றால், பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சங்கற்ப நிராகரணத்தை நாம் படிக்க வேண்டும். ஆனால் இதை பெரும்பாலும் பலர் ஒதுக்கி விடுவது உண்டு. சங்கற்ப நிராகரணம் கொஞ்சம் கடினமானது, அது கொஞ்சம் வாத தர்க்கம் கொஞ்சம் கஷ்டமானது என்றெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விடுவது உண்டு. நாம் எப்படி சிவப்பிரகாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நூலே சங்கற்ப நிராகரணம் தான். சங்கற்ப நிராகரணத்தில் கடைசியில் உமாமகி சிவம் எழுதுவார், சைவவாதியை சைவ சித்தாந்தி தன்னுடைய கருத்துக்களுக்கு விளக்கம் சொல்கிறார், இந்த சைவ சித்தாந்தத்து கருத்தை படிக்கணும்னா நீ சிவப்பிரகாசத்தை படின்னு கடைசியில் கொடுத்துருவார். எவ்வளவு பாருங்க, ஒவ்வொரு மதங்களையாக சொல்லி அதை மறுக்கிற பொழுது கடைசியில் சைவவாதியினுடைய கருத்தை சொல்லி அவர்களுடைய சங்கற்பத்தை சொல்லி அவர்களுக்குரிய விளக்கமாக சைவ சித்தாந்தி சொல்லுவது போல சில செய்திகளை சொல்லி சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தை அறியணுமா நீ சிவப்பிரகாசப்படி. ஆக தான் எழுதிய நூலையே படைக்கப்பட்ட நூல்களையே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்துகிற நிலையில் எப்படி மணிமேகலை சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களாக விளங்கிற்றோ அதுபோல பரபக்கம் சுபக்கம் என்பது போல பரபக்கமாக சங்கற்ப நிராகரணமும் சுபக்கமாக சிவப்பிரகாசரையும் அவர் பாடியிருக்கிறார் என்பது நூலினுடைய அமைப்பில் தெரிகிறது. இப்ப நான் இதுவரை சொன்னதிலிருந்து நீ என்ன பதிவு செய்து கொள்ள வேண்டும், சங்கற்ப நிராகரணம் எந்த அளவிற்கு நம்முடைய சாஸ்திரங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காலத்தை கணக்கிடுவதற்கு சங்கற்ப நிராகரணம் துணை செய்கிறது. ஒரு புதிய சொல்லாக்கங்களை தருவதற்கு சங்கற்ப நிராகரணம் முனைவர் என்ற ஒரு சொல்லை சொல்லுவது பல சொற்கள், அவற்றை நமக்கு சங்கற்ப நிராகரணம் தருகிறது. ஒரு வாத முறை எப்படி அமைய வேண்டும், ஒரு சமயத்தில் வாதம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது சங்கற்ப நிராகரணம். அதன் பிறகு தன்னுடைய நூலையே தனக்குரிய சான்றாக காட்டுகிற அளவிற்கு தன்னுடைய இரண்டு நூல்களுக்குரிய தொடர்பை காட்டி எப்படி மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற இரண்டு காப்பியங்கள் தொடர்புடையதாக விளங்கிற்றோ அதுபோல சாஸ்திரங்களில் சங்கற்ப நிராகரண பரபக்கத்தை பற்றி சொல்ல அதே நிலையில் சிவப்பிரகாசம் சுபக்கத்தை பற்றி சொல்ல அமைவதனாலே இந்த இரட்டை நூல்கள் என்ற நிலையில் இந்த இரண்டு நூல்களையும் நாம் பயின்றால் நிச்சயம் சித்தாந்தத்துக்கு ஏற்படுகிற ஐயங்களை நாம் நிச்சயம் தெளிவுபடுத்திக் கொள்ளும். இது முதல் நிகழ்வு. ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கணுமா? நம்ம தான் சிவஞான போதம் 12 சூத்திரத்தையும் படிச்சிடும்ல, எல்லா தத்துவமும் தெரிஞ்சிருது. ஆனா அதெல்லாம் இல்ல, சிவஞான சித்தியார படிச்சிடும் புரிஞ்சிருது. இப்ப இருந்து சங்கற்பனு படிக்கணுமா? அதுக்கு மற்றவங்களுடைய மதத்தை மறுக்கணுமா? அதெல்லாம் நீங்க நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது என்பதற்குத்தான் மிகச் செம்மையாக இந்த நூலை படித்திருக்கிறார். வரிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 900 சொச்ச வரி. இப்ப நூலினுடைய அமைப்புக்குள்ள முதல்ல போகும். நூலை பற்றிய சிறப்பு சொன்னேன். இனி நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதை நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் நூலை படிக்கிற பொழுது நமக்கு குழப்பம் ஏற்படாது. ஒரு நூலினுடைய அமைப்பை நாம் நன்கு மேலோட்டமாக படிக்கிற பொழுதே அந்த நூலினுடைய அமைப்பு நமக்கு தெரிய வேண்டும். அப்படி நூலினுடைய அமைப்பு மிகச் சிறப்பாக காட்டுகிறார் பெருமான். முதல்ல கடவுள் வாழ்த்து இயல்பாக விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய திருவடிகளை போற்றுவதனாலே நாம் பிறவியை வேறறுக்கலாம். இதுதான் அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்கிற அடிப்படைக்கு. எல்லாரும் பாடுற மாதிரி விநாயகரை பற்றிய உருவங்கள் அவருடைய காது கண்ணு வாயு மூக்கு எல்லாத்தையும் பாடுகிறார் பாடிச்சு. கடைசியில் அவர் எதை வற்புறுத்துறார் அப்படின்னா, அவருடைய இரண்டு தாள்களை வணங்கினால் பிறவியை அறுக்க முடியும் என்பதை காட்டுகிறார். அடுத்தது பாயிரம். இந்த பாயிரம் தான் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான குறுந்தகடு போல. இன்னைக்கு நாம் வந்து எந்த பேச்சா இருந்தாலும் குறுந்தகடுல பார்த்து கேட்டாதான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு காலத்துல தேவார ஆசிரியர்கள் பாடுகிற போதெல்லாம் கூட்டம் வந்து கேட்கறது இல்லை. அவங்க அடுப்பாவுமேனு அந்த ஒரு பாடிட்டு இருப்பாங்க. நாம் இங்க எடுத்து உட்காந்து எல்லா கதையும் பேசிட்டு இருந்தோம். இப்ப அது என்ன ஆச்சு? குறுந்தகடுல வந்த பிறகு கார்ல போற போதும் வீட்டுல வீல் சேர்ல தாண்டிட்டு இருக்கிற போதும் அந்த குறுந்தகட்டை போட்டு தேவாராசிரியர் நேரடியா பாடுகிற பொழுது கேட்காது இந்த மனித இதயம். இப்பொழுது குறுந்தகடுல வந்த பிறகு அது கேட்காத நாள் இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு சைவ உலகம் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. நாம் அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில் தேவார ஆசிரியர்களை ஆதரிப்பார் யாரும். அதுபோல ஒரு குறுந்தகடு போல பாயிரத்தை அமைக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளும் அதில் பல இருக்கின்றன. அதை சொல்லுகிறேன். அடுத்தாற் போல இந்த சங்கற்ப நிராகரணா, சங்கற்பம் என்றால் கொள்கை என்பது பொருள். பட சொல்தான் சங்கற்பம் என்றால் ஒரு சங்கற்ப. இப்ப நம்ம சாதாரணமா சங்கற்பம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்பா. அதாவது இந்த வேள்வியை நான் தெளிவாக முடிக்கிறேன் என்று சங்கற்பம் செய்து கொள்வார். அதுபோல ஒரு உறுதி எடுத்துக் கொள்வது போல கொள்கைகளை சொல்வதுதான் சங்கற்பம். நிராகரணம் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கைகளுக்கு மறுப்பு. எனவே சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லுகிற நூலுக்கு பொருள் கொள்கைகளும் அவற்றின் மறுப்புகளும். இதுதான் அந்த நூலின் தலைப்புக்கு உரிய பொருள். இந்த அடிப்படையில் எந்த கொள்கைகள் சொல்லப்படுகின்றன என்று நாம் பார்க்கலாம். அகச்சமயத்தார் 6 பேரை எடுத்துக்கொள்கிறார். புறச்சமயத்தில் ஒருவரை எடுத்துக்கொள்கிறார். புறச்சமயத்தார் என்று சொல்லுகிறவர்களில் மாயாவாத சைவத்தை, மாயாவாதத்தை எடுத்துக்கொள்கிறார். முதலில் மாயாவாத கொள்கை கூறப்படுகிறது. அடுத்தது அந்த மாயாவாத கொள்கையை மறுப்பதற்கு ஒரு சைவ சித்தாந்தி வரவில்லை. அகச்சமயத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியவாத சபையம் வருகிறது. ஆக பிற மதத்தாரை கொண்டே பிற மதத்தார் கொள்கையை மறுத்து அவர்களுக்குரிய நிலையில் நீங்கள் அத்துணை பேரும் கூறுவதை விட, நீங்கள் கூறி அவர்கள் மறுக்கிறது என்பதை விட, இறுதியாக சைவ சித்தாந்தம் தான் முடிந்த முடிவை தருகிறது என்று இந்த நூலை அமைக்கிறார். முதலில் ஒரு சமயத்தார் தன்னுடைய கொள்கையை சொல்வார். அடுத்தற்போல் அந்த சமயத்தினுடைய கொள்கையை அடுத்த சமயத்தார் மறுப்பார். மறுத்துட்டு தன்னுடைய சமயத்தின் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லலாம். இப்ப மூணு பகுதி அமைஞ்சிடும். மாயாவாதி தன் கருத்தை சொல்லுவது, மாயாவாதியின் கருத்தை ஐக்கியவாதி மறுப்பது, ஐக்கியவாதி தன்னுடைய சங்கற்பத்தை கொள்கையை சொல்லும். அப்ப என்ன எப்படி அமைது? மூன்று பகுதி அமைகிறது. அப்புறம் அதே மாதிரி ஐக்கியவாதியை மறுப்பதற்கு, அப்புறம் ஐக்கியவாதியை மறுக்கக்கூடிய மதத்தார் தங்கள் கொள்கையை சொல்லுவார். இப்படி நமக்கு ஆறு சமயத்தின் அடிப்படையில் இந்த கொள்கைகளும் அவற்றின் மறுப்புகளும் இருக்கிறது. அப்ப மாயாவாதியை மறுக்கிறவர் ஐக்கியவாதி, ஐக்கியவாதியை மறுக்கிறவர் பாடானவாதி, பாடானவாதியை மறுக்கிறவர் வேதவாதி, வேதவாதியை மறுக்கிறவர் சிவசமவாதி, சிவசமவாதியை மறுக்கிறவர் சங்கராந்தவாதி, சங்கராந்தவாதியை மறுக்கிறவர் ஈஸ்வர அதிகாரவாதி, ஈஸ்வர அதிகாரவாதியை மறுக்கிறவர் நிமித்த காரணம், நிமித்த காரணத்தை மறுக்கிறவர் சைவவாதி. இதுதான் இந்த நூலில் அமைந்திருக்கிற அமைப்பு. முதலில் கடவுள் வாழ்த்து அமைகிறது, அது விநாயகரை பற்றியது. அடுத்தது பாயிரம், பாயிரத்தில் தத்துவத்தினுடைய அமைப்புகளும் இந்த நூல் தோன்றுவதற்குரிய சூழலும் எவ்வாறு இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற நிலையிலும் அந்த பாயிரத்தை படித்தாலேயே சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படைகளை அல்லது சித்தாந்தத்தின் அடிப்படைகளை நாம் உணர்கிற அளவிற்கு அவர் பதிவு செய்திருக்கிறார். மூன்றாவதாக சங்கற்பமும் நிராகரணம் அமைகின்றன. சங்கற்பம் என்பது ஒரு மதத்தினுடைய கொள்கையை ஒருவர் கூறுவது, அந்த கொள்கையை இன்னொரு மதத்தால் மறுப்பது, அது நிராகரணம். மறுத்தவர் தன்னுடைய கொள்கையை பதிவு செய்வது, மறுபடியும் சங்கற்பம். அவருடைய கொள்கையை மற்றொருவர் மறுப்பது, நிராகரணம். இப்படித்தான் ஐக்கிய மாயாவாதி ஒன்று, ஐக்கியவாதி இரண்டு, மாயாவாதி பரச்சம். ஐக்கியவாதி, பாடானவாதி, வேதவாதி, சிவசமவாதி, சங்கராந்தவாதி, ஈஸ்வரவாதி, ஆறு பேர் அந்த நிலையில் அகச்சமயவாதியாக அமைகிறார். எனவே ஆறு பேருடைய அகச்சமயத்தை புறச்சமயத்தார் ஒருவரையும் சேர்த்து ஏழு என்று சொல்லி, அதன் பிறகு சைவத்தோடு நிமித்த காரண சைவவாதியை நம்ம காத்து எடுத்து காட்டுவதால் எட்டு சமயங்கள் இருப்பதாக இதில் கூறுகிற வழக்காறு உண்டு. இது நூலினுடைய அமைப்பு. சரி, எப்படி பாடியிருக்கார்? தனித்தனி வரியாக கொள்ளலாம், அல்லது பதிமூன்று பகுதியாகவும் கொள்ளலாம். ஒரே நீண்ட வரியா சொல்கிறப்பதால் பிராஜெக்ட் வரி, ஆனால் அதனை நாம் பாகுபடுத்துவையானால் பதிமூன்று வகையாக சங்கற்பம் நிராகரணம், சங்கற்பம் நிராகரணம் என்று வருகிற பொழுது நாம் பதிமூன்று வகையாக பிரிக்கலாம். ஆக பதிமூன்று கருத்துக்களை அல்லது பதிமூன்று பகுதியாக வைத்து நாம் இந்த நூலை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த உமாவதி சிவம் தான் இவ்வாறு அகச்சமயத்தாரையும் புறச்சமயத்தாரையும் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை யாரு எத்தனை வகையா வேணாலும் பிரிக்கலாம், ஆனா சித்தாந்தம் பிரிப்பது, பொதுவாக சமயங்கள் பிரிப்பது மூன்று தான். ஒன்று, உலகத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அல்லது ஆன்மாவால் அனுபவிக்கப்படுகிற பொருள், இது எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை வந்து ஒரு பகுதியா பிரிச்சம் சொன்னா மூணு பகுதியாகத்தான் முப்பொருள். இதுல வந்து கருத்து வேறுபாடே கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, முப்பொருளுக்குள்ள அடைக்கலாம். அதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெரிந்த ஒன்றுதான், ஏன்னா சிறப்பு வகுப்புல இருக்கிறதா நிச்சயம் தெரிந்திருப்பீர்கள். உலகப் பொருள்களை மூன்று பொருள்களாக நாம் பிரித்து அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும், அல்லது அவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன சார், உலகத்தை உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இறைவன் படி யாருக்காக இயக்குகிறான்? ஆன்மாவுக்காக இயக்குகிறான். எனவே பசு அவ்வாறு இயக்குகிற பொழுது தனக்கும் உயிருக்கும் தொடர்புபடுத்துகிற பொருளாக உலக போக பொருளை தனு கரண போகம் என்று நாலாக பெற்ற இதுதான் முப்பொருள் நிலை. தனு கரண புவன போகங்கள் என்று சொல்லுகின்ற நாளுக்குள் இறைவனால் படைக்கப் பெற்றிருக்கிற அத்தனை பொருள்களும் அடங்கி அவை போகத்தின் அடிப்படையில் நாம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதினால் பாசம் என்ற ஒரு கட்டு அமைகிறது. பாசக்கட்டு எப்படி அமைகிறது என்று சொன்னால், தனு கரண புவன போகங்களை இறைவன் படைத்த காரணத்தால் இந்த தனுகரண புவன போகங்களை இறைவன் படைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கட்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கட்டு வராத போது உயிர்களுடைய நன்மைக்காக இறைவன் இவற்றை படைக்க வேண்டிய தேவையில்லை. உயிர்களை தோன்றுவதற்கும் வழி இல்லை, இறைவனுடைய தொழில்கள் நடப்பதற்கும் வழி. எனவே இறைவனுடைய தொழில்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனால் படைக்கப்படுகிற தனு கரண புவன போகங்கள் தான் நமக்கு பாசத்தை உண்ணுபடுகிற அடிப்படை சூழ்நிலைக்கு. இந்த முப்பொருளில் பதி என்ற ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு பசு பாசம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம்தான் மாயாவாதி. எனவே அதை எடுத்துக்கோ. அதனால அவர் இந்த சங்கற்ப நிராகரணத்தை முப்பொருளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீங்க எப்படி படிச்சீங்கனாலும் எந்த வரியை பார்த்தாலும் அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா உமாபதி சிவம் இந்த உலகத்திலே வாழ்கிற சைவ ஆன்மாக்கள் முப்பொருளை பற்றி எந்த விதமான ஐயமும் இல்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முப்பொருளுக்குள்ளே நிலையில் அதிலும் இறைவனை பற்றியும் இறைவனை நாம் அடைவதற்குரிய முத்தியை பற்றியும் தான் அதிகமாக பேசுகிறார். இந்த வாதங்கள் எந்த முறையில் அமைகின்றன என்றால் அமைப்பினாலே அதை சொல்லுது. அமைப்பிலே நான் சொன்னேன், ஒரு மதம் ஒரு மதத்தை மறுக்கிறது என்று சொல்லு, அதான் அமைப்பு. நூலினுடைய அமைப்பை நீங்கள் மனத்திலே நன்கு பதிவு வைத்தேன் கொள்ளும். ஏதோ பிற சமயத்தை எடுத்து மறுக்கிறார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வாணியே மாத்திர, நடையே மாத்திர, சுமையான சித்தியாரில் காணப்பெற்ற நடைமுறையே மாத்திடுறார். இப்ப அதுல பாஞ்சராத்திர மதத்தையோ அல்லது சமணத்தையோ மறுக்கணும், ஆர்வத்தையோ மறுக்கணும்னா சித்தாந்தி மறுப்பதாக சித்தியார் வருது. உலகாயுதனை மறுக்கிறது சிவஞான சித்தியாரின் சித்தாந்தி மறுக்கிறார். சொல்றது தப்பு. அப்படி நாம ரெண்டுக்கும் வேறுபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். சிவஞான சித்தியாரும் அதிலே வருகிற பரபக்கம் பரபட்சம் என்பதனால் புற சமயத்தை மறுப்பதுதான். ஆனால் அந்த புற சமயத்தை மறுக்கிற பொழுது அவர் அகச்சமயம் புறச்சமயம் அவற்றில் எது தன்னால் மறுக்க முடிகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அருணந்தியா பெரிய கடிகார எது நமக்கு தனக்கு வம்சம் மறுக்கணுமோ அந்த கொள்கையை மட்டும்தான் அவங்க கொள்கையை சொல்லுவார். அவர் படைச்சிருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த மதத்தினுடைய கொள்கையை நம்ம சொல்ல முடியாது. எது விதண்டவாதத்துக்குரியதோ எது வாதத்துக்குரியதோ அந்த கருத்தை அந்தந்த மதத்தார் சொல்ற மாதிரி சொல்லி அதை சித்தாந்தி மறுக்கிற மாதிரி அமைச்சிரு. அதனால அவர் தனக்கு பட்டிமன்றங்களில் சில பேர் பேசிட்டு வந்து பேசுவான் பாருங்க, நான் இதை சொல்றேன் நீ அதை மறு, நான் இதை விட்டு சொல்றேன் நீ அதை விட்டே சொல்லு, அதுல பணம் சம்பாதிச்சிடலாம் சம்பாதிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அவர் தனக்கு தான் ஆகமத்தில் படித்திருக்கிற கருத்துக்களை வைத்துக் கொண்டு அந்த கருத்தை வைத்துக் கொண்டு பிற மதத்தை எவ்வாறு மறுக்கலாம் என்று ஆய்வு செய்து அண்ணந்தியார் மிக சாதுரியமாக, அது ஒரு பெரிய அறிவுத்திற சாதுரியமாக மறுத்தார். ஆனால் உமாபதி சிவம் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு நமக்கு கிடைத்தக்கரிய ஒரு பெரும் பெயர்த்தாளர். அவருடைய சில விளக்கங்கள் இல்லை என்றால் சாஸ்திரத்தின் கருத்துக்களிலே முடிவு நாம் காண முடியாது. உமாவதி சிவம் தனித்த ஒரு உயர்வு பெற்றவர். எனவே அவர் பரபட்சமாக தன்னுடைய சந்தர்ப்ப நிராகரணத்தை துவங்குகிற பொழுது ஒரு மதத்தினுடைய கருத்தை சித்தாந்தி மறுத்து ஒவ்வொருத்தரையா மறுத்துக்கிட்டே போனா இவன் எல்லாரையும் மறுத்துக்கிட்டு போய் இவனுக்கும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு நினைச்சுட்டேன். ஏன்னா இப்ப வீட்டுல இருக்க எல்லாருடையும் ஒருத்தன் சண்டை போட்டாலும் வச்சுக்க, எல்லாரும் சேர்ந்து இவனை ஒதுக்கிடுவேன், யோசிச்சு பாருங்க. அதனால தனக்கு நாலு பேரை சேர்த்து வச்சுக்கணும். அப்ப மாயாவதியை மறுக்கிறதுக்கு ஒரு ஆறு பேர் தான் சேர்த்து அவன் சொன்ன கருத்தா நீ மறுடா அப்படின்னா அவனை ஒருத்தர் மறுக்க வச்சார், அவன் கருத்தை நீ மறுடான அப்படி அவனுக்குள்ளே சேர்ந்து முடிஞ்சு விட்டு தன் கருத்தை வேல்யூபிள் ஆக்கிறார். ஒருவருடைய கருத்தை மறுப்பதற்கு மற்றொரு சமயத்தாரை பயன்படுத்திய லாபகம் உமாவதி சிவத்தாடத்தில் உண்டு. இந்த மறுப்புகள் அனைத்தும் நான் உங்களுக்கு சொல்வது, ஒன்று இறைவனை பற்றிய நிலை, இரண்டாவது இறைவனை ஆன்மாக்கள் சென்று அடைகிற முத்தியை பற்றிய ஐயப்பாடுகள். ஏன் அப்படின்னா இப்ப நான் சொல்றத மனதில் நீங்க நல்லா பதிவு பண்ணிட்டேன். நான் இப்ப ரெண்டு செய்தி சொல்லிட்டேன். ஒன்று நூலினுடைய சிறப்பு, நான் திரும்ப திரும்ப நான் சொன்னதை சுருக்கி சுருக்கி சொல்றேன். அது நாங்களாம் அந்த பாடம் காலேஜில் பாடம் நடத்துறதுனால வந்த ஒரு பயிற்சி. பையனுக்கு ஒரு பத்து நிமிஷம் சொன்னதை மறுபடியும் திருப்பி சொன்னாத்தான் பாட்டியார் போர் அடிக்கிறாங்க, இல்லாட்டி பெருசு நீவாடு சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவன் பாடு நினைச்சிட்டு இருப்போம். நான் இதுவரை என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு அப்படின்னு ஏன்னா தமிழ் வாத்தியார் போர்டை யூஸ் பண்ண முடியாது ரொம்ப, ஏன்னா அவருக்கும் கஷ்டம் படிக்கிறவனுக்கும் கஷ்டம். அவரும் தப்பு இல்லாமல் இருந்தாலும் தப்பு தெரியுற மாதிரி எழுதிட்டு வம்பா போயிடும். அதனால தமிழ் வாத்தியார் ரொம்ப போர்டை யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஊற்று பிள்ளை இவன் விட்டுட்டான் வச்சுங்க அவன் மார்க்கு குறைச்சிடுவேன். நீயே மார்க் எங்களுக்கு குறைக்கிறியா, நீ கரும்பறையில இருந்து நாங்க குறைக்கிறோம் பாருமா, அதனால பெரும்பாலும் எழுத மாட்டான். அப்ப நாங்களாம் எழுதுறது இல்லை, ஏங்க வம்புக்கு அது போவானேன்னு எழுதுறது இல்லை. அப்ப தொகுத்து சொல்றது, அப்ப நான் இதுவரை சொன்னது சந்தர்ப்ப நிராகரணம் எத்தகைய சிறப்பினை உடையது, அதனுடைய அமைப்பு என்ன, இந்த அமைப்பை ஏன் எடுத்துக்கொண்டார், இந்த அமைப்புக்கு என்ன காரணம். இப்ப மூன்றாவது செய்தி அதான், அது மனதில் உங்களுக்கு பதிவாக வேண்டும். இதுவரை கேட்டதுதான், இனி பதிவு செய்ய கொள்ள வேண்டும் மனத்தில், அது பதிவு செய்ய. மாயாவாதி எடுத்துக்கிறான்னா முப்பொருளில் ஒரு பொருளை ஏற்றுக்கொள்ளுகிறான், வேற ஒன்றும் இல்லை. நான் நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நூலுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கிறதுக்கா தெரிவிக்கல், கடவுள் உண்டுப்பா, அந்த கடவுள் தான் உலக பொருளாக பரிணமிக்கிறான், இதான் மாயாவாதி. தனி ஆன்மான் கிடையாது, இந்த உடம்புன்னு கிடையாது. அவன் சாமி வந்து இந்த உடம்பா இப்ப முத்தப்பனுடைய உடம்பா காட்சி தரம், இது முத்தப்பன் இந்த ஆன்மாவினுடைய உடம்பு அல்ல, முத்தப்பனா இருக்கிற ஆன்மா இறைவனுடைய பிரதிபலிப்பு அகம் பரமாத்மை. நீ ஆனாகிறாய், அதுக்கு என்ன வேதம் மந்திரம்? அதுதான் மாயாவாதியுடைய கொள்கை. நீ அவனாகிறாய், அப்ப நீ அவன் என்ற இரண்டு பொருள்களில் நீ என்று சொல்லக்கூடிய ஆன்மா தனி ஒரு பொருள் அல்ல, இறைவனாக இருக்கிறவன் தான் ஆன்மாவாக காட்சி தருகிறான் என்பதுதான் மாயாவாதியினுடைய செய்தி. அப்ப மூணுல ஒண்ணு ஒத்துக்கிறானா? மற்ற ஆறு பேர் நம்ம பார்த்தோம், ஐக்கியவாதி, பாடானவாதி, பேதவாதி, திருதமவாதி, சங்கராந்தவாதி, ஈஸ்வரவாதி, இவர்கள் எல்லோரும் முப்பொருளையும் ஏற்றுக்கொள்வார். பதி, பசு, பாசம், மூணு பொருளையும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவற்றின் இயக்கங்களில் வேறுபடுவார்கள், அவர்களின் இயக்கங்களில் வேறுபடுவார். மூணு பேர் மூணு பொருளை ஒத்துக்கிறான். அப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற மதங்கள் யார் என்றால் முப்பொருளை உணர்ந்தவர்கள். சாமியே இல்லைங்கிற உலகாயத்தை மறுக்கல, அதை எடுத்துக்கிட்ட அவர் மறுக்கல. நீ சாமியே இல்லைன்னுங்கிறவனுடைய கருத்தை வச்சுக்கிட்டு அது பதில் சொன்னா சில நேரத்தில் பட்டிமண்டபத்தில் சொல்ற நகைச்சுவை தான் மனசுல பதியும், கருத்து பதியாது. அது மாதிரி இப்ப உலகாயன கருத்தை சொல்லிவிட்டு அதை மறுத்தாருன்னு வச்சுங்க, அந்த கருத்து முதல்ல சொன்ன கருத்து நம்ம மனசுல பதிஞ்சு போயிடும். பல பேர் உலகாயனா மாறினாலும் மாறிடுவான்னு பயம். அதனால என்ன பண்ணார் உமாவதி சிவம், ஏய் மூணு பொருளை ஏத்துக்கிறவன் வச்சுக்குவான், அவங்கிட்ட இருக்கிற வேறுபாடை சொல்லுவான், அந்த வேறுபாடை சொல்றதுனால முப்பொருளை பற்றிய பதிவு நோக்கர்களுக்கு அமையும்.